வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றே அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறேன்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் மூதாட்டி ஔவையார் எது எதெல்லாம் கெடும் என்று எவ்வளவோ அழகாக சொல்லி இருக்கிறார், கேட்டு பார்ப்போம். பாராத பயிரும் கெடும், பாசத்தினால பிள்ளை கெடும், கேளாத கடனும் கெடும், கேட்கும் போது உறவு கெடும், தேடாத செல்வம் கெடும், தகட்டினால் விருந்து கெடும், ஓதாத கல்வி கெடும், ஒழுக்கமில்லாத வாழ்வு கெடும், தேராத உறவும் கெடும், சிற்றின்பன் பேரும் கெடும், நாடாத நட்பும் கெடும், நயமில்லா சொல்லும் கெடும், கண்டிக்காத பிள்ளை கெடும், கடன்பட்டால் வாழ்வு கெடும், பிரிவால் இன்பம் கெடும், பணத்தால் அமைதி கெடும், சினம் மிகுந்தால் அறமும் கெடும், சிந்திக்காத செயலும் கெடும், தோம்பினால் வளர்ச்சி கெடும், சுயமில்லா வேலை கெடும், மோகித்தால் முறைமை கெடும், முறையற்ற உறவும் கெடும், அச்சத்தால் வீரம் கெடும், அறியாமையால் முடிவு கெடும், உழுவாத நிலமும் கெடும், உழைக்காத உடலும் கெடும், இறைக்காத கிணறும் கெடும், இயற்கை அளிக்கும் நாடும் கெடும், இல்லால் இல்லாத வம்சம் கெடும், இரக்கம் இல்லா மனிதம் கெடும். நன்றி, வணக்கம்.
அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, பழக்கத்தை விட்டுவிடு. காலம் மாறுது, கருத்தும் மாறுது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு.
பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டு
வந்தெடுத்துவிட்டு எரிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ? இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ? அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டுவிடு. காலம் மாறுது, கருத்தும் மாறுது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு.
இலக்கியச்சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புறம் கூறாமை என்ற குரல் பற்றி சில அம்சங்களை தொடர்ந்து தொகுத்து வழங்குகின்றோம். ஒருவரை பற்றி மற்றவரிடம் இழிவாக பேசும் கெட்ட குணத்தை புறம் கூறுதல் என அழைக்கின்றோம். உரம் கூறுதலால் பயங்கர விளைவுகள் ஏற்படுகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி இப்பொய்த்து நகை. இந்த அருமையான குறளின் கருத்தை பார்ப்போம். அறநறியை விட்டு விலகிச் சென்று தீமைகளை செய்வதை காட்டிலும் ஒருவனை விட்டு அகன்றதும் அவனை பழிகூறி பொய்த்து நகைப்பது கூடிய தீமையை விளைக்கும் என்பது தெய்வப்புறவரின் கருத்து. இப்படி கூறி புறங்கூறுதல் மிகவும் தீமையானது என்பதை எடுத்துரைக்கிறார் திருவள்ளுவர். அந்த குறளை மீண்டும் கேளுங்கள். அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை. வள்ளுவ பெருந்தகை புறங்கூறாமையை பற்றிய அத்தியாயத்தில் 10 குறள்கள் பாடியிருக்கின்றார். அவற்றில் இன்னொன்றை பார்ப்போம். புறங்கூறி பொய்த்து உயிர் வாதலின் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். தன் கருத்தாவது, ஒருவனை பற்றி பொய்ப்பழி கூறி உள்ளத்தை பொய்யாக வாழ்வதை விட தாவதே அறம் கூறும் சிறப்பை தரும் என்று திட்டவட்டமாக கூறுகின்றார் வள்ளுவராயனார். அந்த குறளை மீண்டும் கேளுங்கள். புறம் கூறி பொய்த்து உயர் வாதலின் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். இவற்றிலிருந்து புறம் கூறுவது பெரும் பாதகமான செயல் என்பது தெரிய வருகின்றது. உரம் கூறுவதன் விளைவால் பலரது வாழ்வில் பெரும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எமது ஊர்களில் உரம் கூறுவதே ஒரு முழு நேர பணியாக சிலர் செய்வது எல்லோரும் அறிந்த விடயம். காலையில் எழுந்து வீடு வீடாக சென்று பலவிதமான செய்திகளை சேகரித்து அவற்றை விரித்தும் பிரித்தும் திரித்தும் சொல்லி குழப்பங்களை உண்டாக்குவது சிலருக்கு பொழுதுபோக்காகிவிட்டது. இவர்கள் ரேடியோ மாமாக்கள், ரேடியோ மாமிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட கயவர்கள் இருக்கும்போது ரேடியோவிற்கு வேலை இல்லாமல் போய்விடுகின்றது அல்லவா? ஒரு ஞானி இதை பற்றி அழகான விளக்கம் கொடுத்திருக்கின்றார். ஒரு நாள் அவரை பார்க்க வந்த மனிதர் ஒருவர் வேறு ஒருவரை பற்றிய விடயம் ஒன்றை சொல்லப் போனார். ஞானி அவரை தடுத்து அவரிடம் 3 கேள்விகள் கேட்டார். நீ கூறுவது உண்மைதானா? நீ கூறுவது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? நீ கூறுவது பயனுள்ளதா? பயனுள்ள உண்மையான நல்ல செய்தியானால் நான் கேட்க தயாராயிருக்கின்றேன், இல்லாவிட்டால் நான் அதை கேட்கப் போவதில்லை என்று கூறினார் ஞானி. அந்த மனிதருக்கு அப்போதுதான் ஞானியின் சிறந்த ஞானம் விளங்கியது. அதிலிருந்து அவர் பயனுள்ள உண்மையான நல்ல செய்திகளை மட்டுமே பிறருக்கு சொல்லத் தொடங்கினார். அந்த ஞானியின் அமுத வாக்கை நாம் எல்லோரும் கடைப்பிடித்தால் உலகில் மக்களிடையே எவ்வளவோ பிரச்சனைகள் குறைந்துவிடும் அல்லவா? பிறரை பற்றி பயனற்ற செய்திகளை பரப்புவதால் ஒருவருக்கும் நன்மை ஏற்படப் போவதில்லை, தீமைகள்தான் விளையும் என்பதில் ஐயமில்லை. அது மட்டுமல்ல, கேட்கும் செய்தி உண்மைதானா என்பதை ஆராய்ந்து கண்டறிந்த பின்தான் அதை பிறருக்கு சொல்ல வேண்டும். இந்த விடயத்திலும் திருவள்ளுவர் நாயனாரது அமுத வாக்கை நினைவு கூறுவோமாக. எப்பொருள் யார் யாருவாய் கேட்பிரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யாருவாய் கேட்பிரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கேட்டதையெல்லாம் ஆராயாமல் பிறரிடம் சொல்லி ஒருவருடைய வாழ்க்கை வாழ்வை பாழாக்காமல் இருப்பது நமது தலையாய கடமையாகும். நன்றி, வணக்கம் நேயர்களே.
ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில்.
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு நல்ல பொன்மொழி, நான் படித்த ஒரு அருமையான பொன்மொழி. ஒரு பறவை உன் தலை மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது. ஒரு பறவை உன் தலை மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் அந்த பறவை உன் தலையிலேயே கூடு கட்டி குஞ்சு பொறிப்பதை உன்னால் தடுக்க முடியும். ரொம்ப யோசிக்கணும். என் தலைமையில ஒரு பறவை அந்தாண்ட பறந்து போகுதுன்னா நான் எச்சம் கூட போடலாம், அதுக்கு ரைட் இருக்கு. திடீர்னு போட்டுரும், நம்ம எங்கேயோ போயிட்டு இருப்போம், காக்கா மேல இருந்து எச்சம் போட்டுரும், காக்காயை கோச்சிக்க முடியுமா? நம்ம என்ன பழைய காலத்து முனி வரா நிமிந்து பார்த்து சரியல் அப்படியே எரிச்சிடறதுக்கு முடியாது. நம்மால பறவை நம்ம தலைமையில பறந்து போறதையோ லேசா ஒரு எச்சம் போடுறதையோ நம்மால தவிர்க்க முடியாது. ஆனா அந்த பறவை நம்ம தலையிலேயே வந்து உட்கார்ந்து கூடு கட்டி குஞ்சு முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அடக்காத்து எல்லாம் பண்ணிச்சுன்னு சொன்னா மனுஷனா? உன் பறவை உன் மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் அது கூடு கட்டி குஞ்சு பொறிப்பதை தடுக்கவில்லை என்றால் நீ மனிதனாக இருக்க முடியாது. இப்ப எதை சொல்றாங்கன்னா, பறவைங்கிறது கவலை, அத ஒரு உருவமா சொல்றாங்க. ஒரு மனுஷன் தான் கவலை வரத்தான் செய்யும். போறோம், பஸ் கிடைக்குமா, பயத்துக்குள்ள ஆபீஸ் போயிடுவோமா, அந்த பையன் நம்ம பையன் வந்து ஒழுங்கா இன்னைக்கு வேலைக்கு போறானே, தனியா தான் வருவானா ஜோடியா வருவானா யாருக்கு தெரியும்? நம்ம பையன் சம்பளத்தை நம்மகிட்ட கொடுப்பானா? நம்ம பொண்ணு போறாளே கண்டிப்பா சாயங்காலம் வீட்டுக்கு வருவாளா? எத்தனையோ கவலை. இது அப்பனுக்கு இருக்கும், பெத்தவளுக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். சில வயசானவங்களுக்கு நம்ம மகன் நம்மளை காப்பாத்துவானா காப்பாத்த மாட்டானா விட்டுருவானா? கவலை வராதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. வடமொழியில சிந்தனைன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அதாவது சிந்தித்தல், அதுக்கே கவலைன்னு தான் அர்த்தம். ராமாயணத்துல ஒரு பாட்டு வருது ரொம்ப அருமையா, பரதன் வருத்தத்தோட போறான் ராமனை தேடி, சிந்தனை முகத்தில் தேக்கி அப்படின்னு எழுதுறார் கவி சக்கரவர்த்தி கம்பர். சிந்தனை முகத்தில் தேக்கி, சிந்தனைனா கவலைன்னு அங்க உரை எழுதுறாங்க. அதனால மனுஷ சிந்திப்பது என்பதே கவலைப்படுவது. உங்க மனசுல அப்படி அப்படி மாத்தி 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 ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி வரும், அப்படி போகும், அப்படி வரும், அப்படி போகும். நான் என்ன சொல்றேன், வந்துட்டு போயிடணும். எப்படி பறவை தாண்டி போச்சோ அது மாதிரி நமக்கு ஒரு கவலை வந்தது இல்ல, அது போகணும், அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுக்கணும். சில பேர் எப்படின்னா கூடு கட்டி குஞ்சு பொறிக்கிற மாதிரி கவலையை உள்ளேயே நிரந்தரமான குடியுரிமை கொடுத்து பிஆர், அப்புறம் சிட்டிசன்ஷிப்பே கொடுத்து அது அவனுக்குள்ளேயே குடியேறி அவனை உண்டு இல்லைன்னு நாசம் பண்ணி அவன் உடல் நலம் வாழ்க்கை இளமை இன்பம் எல்லாத்தையும் பாழ் பண்ணது பாருங்க. இது கரெக்டா? அது என்னமோ ஒரு கவலை வரத்தான் செய்யும். ரயில் கிடைக்குமா கிடைக்காதா, பஸ் கிடைக்குமா கிடைக்காதா, சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, இப்ப நம்ம போறோம் நம்ம போற இடத்துல இந்த சினிமாக்கு தான் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா, அது வரும். லேசா ஒரு கவலையா இருக்கணும், அது கிடைச்சாலும் சரி கிடைக்காதாலும் சரி சந்தோஷம் போயிட்டே இருக்கும். ஒரு ஞான நிலை அல்லது தெளிவு நிலை என்ன தெரியுங்களா, நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். நமக்கு என்ன நடக்க முடியாதுன்னு இருக்கோ அதை நம்ம ஒண்ணும் மாற்ற முடியாது. முயற்சி பண்ணலாம், உழைக்கலாம், அதுக்கப்புறம் நடக்கலாம், நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நமக்கு என்ன நடக்கணுமோ அது ஒண்ணும் நடக்காம போயிடாது, என்ன நடக்கக்கூடாதோ அது ஒண்ணும் நடந்துடாது. இந்த தெளிவோட எப்ப பண்ணணும், அந்த முடிவு சாதகமா இல்லையா கூட அதை எடுத்துக்கிட்டு விடப்பா அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போனாதான் புத்திசாலித்தனம். சில பேர் 25 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க மனசுல விழுந்த சோகம் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே உட்காந்து கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு இன்னைக்கு அது என்னவா மாறுது தெரியுமா அவங்களுக்குள்ள? அதான் ஹார்ட் அட்டாக்கா மாறுது. எப்படி ஹார்ட் அட்டாக்கா மாறு? இது இப்படியே வச்சுங்க. இந்த திருநெல்வேலி அல்வான்னு ஒரு அல்வா கொடுப்பான், இப்ப கொஞ்சம் அல்வா கொடுக்குறவங்களுக்கெல்லாம். இந்த அல்வால அந்த காலத்துல ட்ரேஸ் பேப்பர் ஒண்ணு வெள்ளையா இருக்கும், ஒரு கிளாஸ் பேப்பர் ட்ரேஸ் பேப்பர், அதுலதான் பொட்டலம் கட்டுவாங்க. அதுல பொட்டலம் கட்டி நியூஸ் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, பத்திரிகை காயில், அதுலதான் அந்த காலத்துல பொட்டலம் கட்டுவாங்க. இப்ப எல்லாம் மாடர்ன் ஆகி போச்சு. அந்த அல்வாவை முதல்ல ட்ரேஸ் பேப்பர்ல சுருட்டி, அப்புறமா ஒரு நியூஸ் பேப்பர்ல சுருட்டி, அப்புறம் இந்த கடைகளுக்குன்னே ஒரு மஞ்சள் கலர் ஒரு துணிப்பை ஒண்ணு உண்டு, அந்த துணிப்பைக்குள்ள போட்டு அரை கிலோ ஒரு கிலோ வாங்குறவங்களுக்கு துணிப்பையில போட்டு கொடுப்பாங்க. இந்த அல்வா என்ன ஆகுன்னு கேட்டா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு பயணம் பண்ணி ஏதோ ஒரு ஊருக்கு திருநெல்வேலியில இருந்து புறப்பட்டு மெட்ராஸுக்கு ரயில் அந்த காலத்துல வருவாங்க. இந்த ட்ரேஸ் பேப்பர்ல இருந்து வழவழன்னு அந்த நெய், நெய்யின்னு நம்புவோமே உதாரணத்துக்காவது நெய்யாவே இருக்கட்டும், அந்த நெய் என்ன ஆகும், ட்ரேஸ் பேப்பர்ல வந்து அந்த ட்ரேசிங் பேப்பர்ல இருந்து மெதுவா நியூஸ் பேப்பருக்கு போகும். அப்படியே அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து வழவழன்னு அந்த நெய்யோட அந்த எண்ணெய் பசருக்கு பாத்தீங்களா, அது மெதுவா அந்த மஞ்சள் கலர் துணிப்பையில போய் அந்த துணிப்பையில அந்த எண்ணெய் கரை உட்காந்துக்கும். இப்ப என்னாச்சு, இந்த துணிப்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் பசையை வெளியே தள்ளுறது அவ்வளவு ஈஸி இல்லை. நீங்க அதுக்கப்புறம் என்ன துவைச்சாலும் என்ன போட்டாலும் அந்த எண்ணெய் பசை போகவே போகாது. இது ஆரம்பத்துல எதுல இருந்தது, அல்வால தான் இருந்தது. அதுல இருந்து நியூஸ் பேப்பருக்கு வந்து, நியூஸ் பேப்பர்ல இருந்து பைக்கு வந்து, பையில பெர்மனண்டா செட்டில் ஆயிட்ட மாதிரி உங்க மனசுல ஒரு பயம்னு ஒண்ணு உண்டாது பாத்தீங்களா, சின்ன வயசுல இது லேசா ஒரு பயம், ஒரு வருத்தம், ஒரு கவலை, இதுதான் 45 வயசுல ஹார்ட் அட்டாக்க வந்து உட்காருது. மஞ்சள் துணிப்பையில நெய் வந்த மாதிரி. எப்படி மஞ்சள் துணிப்பையிலையா இருந்தது அது, முதல்ல அல்வால இருந்தது, அங்கேருந்து ட்ரேஸ் அப்படியே வந்து நியூஸ் பேப்பருக்கு வந்து மஞ்சள் கலர் பைக்கு வந்துட்ட மாதிரி மனதிலிருந்து உடம்புக்கு. பட் வரத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனசு, மனசுல இருந்து அது அந்த வெசல்ஸுக்குள்ள போய் பிளட்ல போய் என்னென்ன ஆகணுமா எல்லா வேலையும் ஆகி பயப்படுகிறவர்களுடைய நரம்பு குழாய்கள் அந்த விரிந்து சுருங்கும் தன்மையினை இழந்து விடுவதால் அது இறுதியில் மாரடைப்பில் கொண்டு போய் விடுகிறது. இதை தவிர சயின்டிபிக்கா காரணம் இருக்கும், கொலாஸ்ட்ரால் டெபாசிட் ஆகுது, பைப் லைன் அடைச்ச மாதிரி அடைச்சுக்குதுன்னு உடனே டாக்டர் தீசிஸ் எல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம், அது உண்மை, அது வேற. ஆனா அவர்களுடைய நரம்பு அமைப்பே சுருங்கி விரியும் தன்மையினை இழந்து விடுவதால் தான் சேருகிற கொழுப்பை அது நகர்த்துவது இல்லை. வாழ்வில் பயப்படுகிறவர்கள் என்றைக்காவது இருதய நோய்க்கு உரியவர்களாக மாறுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நோயை பற்றியும் கடைசியா டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது மனதிலிருந்து புறப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப பாருங்களேன், மனதில் உங்களுக்கு அந்த பயம் குடியேறிய உடனேயே நீங்கள் வெளியேற்றி விட்டால், மனதிலிருந்து அதை உடனடியாக நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால் அது உடம்பை நிரந்தரமாக டேமேஜ் செய்யாது, நிரந்தரமாக உடம்பை நாசமாக்காது. இப்ப வரவு 8 செலவு 10 அப்படிங்கிற மாதிரி மனசுல இருக்கிற வரைக்கும் அது பெரிய ஆபத்து இல்லை, ஆனா செலவு 10 மாதிரி உடம்புக்குள்ள போய் உட்கார்ந்துட்டா அதுக்கப்புறம் நீங்க சரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். நம்ம எப்பவுமே தப்பா நினைச்சிருக்கோம், உடம்ப மட்டமாவும் மனசை அதை விட பெருசாவும் நினைக்கிறோம், அது இல்லைங்க. முதல்ல மனசுல ஒண்ணு குடியேறி மனசுல இருந்துதான் உடம்புக்குள்ள வந்து குடியேறுது. ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிற பாருங்க, முடக்குவாதம், இதெல்லாம் எங்க இருந்து வருது? அவங்க மனசுல வந்து ஒரு இயலாமை, நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது, அவங்க வந்து யாரையோ திட்ட விரும்புறாங்க. சில பேர் வீட்டுல மனைவியவே திட்ட நினைப்பாங்க, தைரியம் கிடையாது, இல்லோ அதை அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க அவங்களை ஒண்ணும் கேட்க முடியாது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் இல்லோ அதை அட்டகாசம் பண்ணுவான், அவனை ஒண்ணுமே பேச முடியாது, ஏன்னா டிபெண்டன்ட், டோட்டல் டிபெண்டன்ட் இந்த அம்மா, அவர் ஒண்ணுமே பேச முடியாது. அவர் கொடுக்குற சம்பளத்துல குடும்பம் நடத்தி ஆகணும், அவர் தான் காசு கொடுக்குறாரு, அப்ப ஒண்ணுமே கொடுக்கவே இல்லை, படிக்கல, புருஷனை சகிச்சுக்கணும், சகிச்சுக்க முடியாது. அவங்க வேதனை மனசுல இருந்து அப்படியே இறுகி 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 என்னன்னா கடைசியா ஆர்த்ரைட்டிஸ்ல கொண்டு போய் விட்டுடும். அவங்களால நடக்க முடியாது, நடமாட முடியாது, மூட்டு இருக்கு, எலும்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா அந்த அம்மாவால் நடக்க முடியாது. ஏன், அவங்க ஹஸ்பண்ட் மேல அவங்களுக்கு ஏற்பட்டு ஒரு எரிச்சல் அடக்கினாங்க பாருங்க, ஒன்னு வெளிப்படுத்த முடியாம. அதே மாதிரி மனைவி அவங்க மேல ஏற்பட்ட கோபத்தை அடக்கினா பாருங்க, அது இந்த ஐபிஎம் இரிட்டபிள் பவல் சிஸ்டம், இரிட்டபிள் பவல்ங்கிற. சில பேருக்கு வந்து குடல் வந்து ஒரு முறை மலம் கழித்து வந்த உடனே மறுபடியும் போகணும்னு தோணும், ஆபீஸ் புறப்பட்டுருவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் போய் திரும்பி அங்கே போயிட்டு வருவாங்க. ஆக்சுவலா குடல்ல ஒரு வியாதியும் கிடையாது அவங்களுக்கு, குடல்ல எந்த நோயுமே கிடையாது. என்ன சொல்றாங்க, குடல் என்பது இரண்டாவது மூளைங்கிற, இட்ஸ் எ செகண்ட் பிரைன். எப்படி செகண்ட் பிரைன், உங்க பிரெயின்ல என்னென்ன எரிச்சல் கோபம் இதெல்லாம் டெபாசிட் ஆகுதோ அதே அளவு அதுக்கு அப்படியே சமமா வயிற்றுல டெபாசிட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐபிஎம் அப்படிங்கிற இந்த இரிட்டபிள் பவல், அந்த சிஸ்டம் எப்படி, அந்த சிம்டம் சிண்ட்ரம் எப்படி உண்டாகுது அப்படின்னா, மூளையில உங்களுக்கு ஏதோ ஒரு எரிச்சல் தாக்கிக்கிட்டே இருக்கு, அது வெளியேற்ற முடியல உங்களால, அதை ஏன் நீக்க முடியல. இப்ப பாருங்க, அது ரொம்ப உங்களுக்கு கவலையாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது வயிற்று போக்கா மாறும், லூஸ் மோஷனா மாறும், இல்லையா அப்படியே இறுக்கி பிடிச்சிடும், அது பாட்டு மொத்தமா டோட்டலா அப்படியே இறுக்கி பிடிச்சிடும், அது என்ன ஆகும், கான்ஸ்டிபேஷனா மாறும், மலச்சிக்கலா மாறிடும். உடம்புல ஒரு நோய் இல்லை, குடல்ல எந்த தொந்தரவுமே இல்லை, ஆனா மூளையில இருக்கிற அந்த மனசுல இருக்கிற அந்த கவலை இருக்கு இல்லையா, அது உடம்ப போய் அந்த அளவுக்கு பாதிக்கிறது. அப்படி இந்த கழுத்துல ரொம்ப அதிகமான வலி வந்து சில பேர் கஷ்டப்படுவாங்க, அவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இந்த கழுத்தெலும்பு தேஞ்சதுனாலதான்றது இல்லை, அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க சக்திக்கு மேலான பொறுப்புகளை இழுத்து போட்டுக்கிட்டு வேலை செய்வாங்களாம், அவங்க கெப்பாசிட்டி எவ்வளவோ அதோட நிறுத்தணுமா இல்லையா, சார் என்னால இவ்வளவுதான் சார் முடியும் அப்படின்னு நிறுத்தணுமா இல்லையா, அதை கேட்காம சக்திக்கு மேல இழுத்து போட்டுக்கிறவங்க இந்த கழுத்துல வந்து நெக் பெயின் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அதை விட தோல் நோய் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா, விதவிதமான எரிச்சல் கோபம் எல்லாம் இருக்கு, வெளிப்படுத்த முடியாது, மனசுல ஏதோ ஒரு குற்ற உணர்வு இருக்கு, எப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம், இல்ல என்னமோ ஒரு தப்பு நடந்து போச்சு, இல்ல தப்புன்னு நினைச்சிட்டோம் சில விஷயத்த, அது உள்ளே இருக்கும், அது எப்படியாவது வெளிப்படணும், அது தோல் நோயா வெளிப்படுது அப்படிங்கிறா. இன்னும் தனக்கு யாரோ வாழ்க்கையில துரோகம் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற நினைப்பு, அல்லது தான் யாருக்கோ துரோகம் அழிச்சிட்டோம் அப்படிங்கிற நினைப்பு, அவங்களுடைய செக்ஷுவல் பொட்டன்சி இனப்பெருக்க தன்மை ஆற்றல் டோட்டலா அதுல வீணாயிடுது அப்படிங்கிறான். எப்படி, நாம யாருக்கோ குற்றம் அழிச்சிட்டோம் அப்படிங்கிற நினைப்பு, அல்லது நமக்கு யாரோ துரோகம் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற நினைப்பு, ரெண்டுல எதுவா வேணாலும் இருக்கலாம், அது அவருடைய இனவிருத்தி தன்மையையே முற்றிலும் நாசமாக்குகிறது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மனதில் அது பறவையாக பறக்கும் போதே அதை பறக்க விட்டு விடுங்கள். இப்போ ஒரு துறைமுகத்துல ஒரு கப்பல் வரும், இன்னொன்னு போகும், அது மாதிரி ஒரு கவலை வரும், ஒரு கவலை போட்டு அனுப்பிச்சிருங்க, அதை அங்கேயே விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த அல்பா ஊறி நேரா துணிப்பைக்கு வந்துட்ட மாதிரி அது உடம்பின் ஒரு பகுதியை பாதித்து விட்டால் பிறகு சரி செய்வது என்பது மிக கடினம். எனவே மனதில் தோன்றும் போதே அதை வெளியேற்றவும் லகுவாக அதை எடுத்துக் கொள்ளவும் அதிலிருந்து மீளவும் நாம் பழக வேண்டும்.
பாட்டொன்று கேட்போம்.
வணக்கம். பாட்டொன்று கேட்போம். இளங்கம்பன் கண்ணதாசன் பாடல்களில் கற்பனைத்தனம் மிகுந்திருப்பது காதல் பாடல்களிலா தத்துவ பாடல்களிலா என ஆராய்ச்சியை மேற்கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஒன்றுக்கொன்று சளைத்ததல்ல காதல், இன்பத்தை மட்டுமல்ல அதன் தோல்வியால் உண்டாகும் வலியையும் பார்வையாளனுக்கு மிக எளிதாக கடத்திவிடும் திறம் கண்ணதாசனின் வரிகளுக்கு உண்டு. காதலின் உச்ச நிலையை வேதனைகளை செவிகளாலும் உணர முடியும், அதுதான் கவியரசரின் வெற்றி. துயிலாத பெண்ணொன்று கண்டேன் என்ற பாடலில் காதலுற்ற பெண்ணின் நிலையை நயமாக சொல்லியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். காதல் உணர்வு இருபாலருக்கும் பொதுவானதுதான், எனினும் பெண்களே காதலால் பெரும் அல்லல் படுகின்றனர் என்பது வள்ளுவ பெருந்தகையின் கூற்று. நிகழ்கால சாட்சி, தலைவன் அருகில் இருந்தபோது மதிமயங்கிய நிலையில் கிறங்கி போகிறாள். ஆனால் மாலை நேரத்தில் காதலன் அவளை விட்டு நீங்கி சென்றவுடன் மனதளவில் துன்பமடைகிறாள். பிரிவின் துன்பத்தை அவள் காதலன் அருகில் இருக்கும் போது அறிந்து கொள்ளவில்லையாம். காதலனை சந்திக்க இடையூறாக இருக்கும் இரவு பொழுதை காதலி சபிக்கவும் செய்கிறாள். மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது என்ற குரல் மூலமாக காதலரோடு கூடியிருந்து பிறகு பிரிந்து வாழும் பெண்ணின் உயிரை உண்ணும் முடிவு காலமாக இந்த மாலை நேரம் இருக்கிறது என்கிறான் வள்ளுவன். காதலுற்ற பெண் வயிற்றில் கருவை சுமக்கும் தாய் போல்தான். அவள் சதா சர்வ காலமும் காதலனை பற்றியே நினைத்து கொண்டிருப்பாள். மாலைக்கு நோயாகி போனேன், காலை மலருக்கு பனியாக ஆனேன். கவியரசரின் வரிகள் வள்ளுவன் சொன்னதே. எக்காலத்திலும் திரும்ப திரும்ப கேட்க தூண்டும் பாடல் என்றும் சொல்லலாம். இந்த பாடலின் வெற்றிக்கு கண்ணதாசனின் அழகான வரிகள் மட்டும் காரணம் அல்ல. தாயின் தாலாட்டு போல பாடும் ஏ எம் ராஜா, பி சுசிலா ஆகியோரின் தேன் குரல்களும் டி சலபதிராவின் இசையும் மிக பெரிய பலம். இதோ உங்களுக்கான பாடலுடன் விடைபெறும் நான் சுஹி பாலச்சந்திரன்.
துயிலாத பெண் ஒன்று கண்டே
எங்கே
இங்கே என்னாலும் துயிலாத பெண் ஒன்று கண்டேன்
எங்கே
இங்கே என்னாலும் துயிலாத பெண் ஒன்று கண்டே
அதில் தர வேண்டும் அடையாள சின்னம்
பொன் போன்ற உடல் மீது மோதும் இந்த கண் தந்த அடையாளம் போதும் இந்த கண் தந்த அடையாளம் போதும் துயிலாத பெண் ஒன்று கண்டே
நானா
ஆமா என்னாலும் துயிலாத பெண் ஒன்று கண்டே அதில் நடமாடி பயனேதும் இல்லை அதில் நடமாடி பயனேதும் இல்லை.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
சென்றல் வந்து என்னை போடும் சத்தம் இன்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவே பாய் கொடு நிலவே
வந்து
போ